إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله ونديارهلي غنية الكرية إسلامية سهودرهلي سهودرهلي இந்த ஜும்மா உரையின் தொடக்கத்தில் அல்லாஹுவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டி அல்லாஹுவின் மார்க்கத்தை பேணி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கட்டளையிட்டது போன்று அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நமது பாவங்களை மன்னித்து அவனுடைய விருப்பத்தையும் அன்பையும் அவனுடைய மன்னிப்பையும் இம்மை மறுமையின் நன்மைகளையும் நம் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, ஒரு முஸ்லீம் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு முஸ்லீம், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவனுடைய தேடல்கள் எல்லாம் தன்னுடைய ரப்பை, தன்னுடைய அந்த மஅபூத், அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் அவனுடைய ஒவ்வொரு செயலும், ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லீமுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அமைதியும் ஒவ்வொரு அசைவும் தன்னுடைய ரப்பின் பொருத்தத்தை இலக்காக நோக்கமாகவே கொண்டிருக்க வேண்டும். நாம் அடிமை, அல்லாஹு தஆலா நம்முடைய எஜமானன். அந்த எஜமானன், அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுவதுதான் நம்முடைய வாழ்க்கையாகவே, வாழ்க்கையின் குறிக்கோளாகவே, வாழ்க்கையின் லட்சியமாகவே இருக்க வேண்டும். எந்த சொல் அல்லாஹுவிற்கு பிடிக்கும், எந்த செயல் அல்லாஹுவிற்கு பிடிக்கும், இப்படியே ஒவ்வொன்றையும் அல்லாஹுவிற்கு பிடித்தமான சொல் செயல்களை தேடி தேடி செய்பவன்தான் அல்லாஹுடைய உண்மையான அடியான். அல்லாஹுடைய விருப்பத்திற்காக இயங்கக்கூடியவன்தான் உண்மையான முஸ்லீம். அன்பானவர்களே, அந்த அடிப்படையிலே அல் குர்ஆனுடைய வசனங்களிலே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் நேசிக்கின்ற அந்த கூட்டங்களிலே அல் முஹ்சினீன், முஹ்சின் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதிகம் நேசிக்கின்ற அந்த நன்மக்களிலே ஒரு வகை மக்கள் முஹ்சின் என்று சொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய பல வசனங்களிலே சொல்லிக் காட்டுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா முஹ்சின்களை நேசிக்கிறான் என்று. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த முஹ்சின்கள் யார், அவர்களிடத்திலே அப்படி என்ன சிறந்த பண்புகள் இருக்கின்றன, அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்ற அளவிற்கு. நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம், நேசித்து ஆக வேண்டும். அவன் நம்முடைய ரப்பு, நம்முடைய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான், நம்முடைய துவாக்களை ஏற்கின்றான், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான். கண்டிப்பாக நாம் அவனை நேசித்து ஆக வேண்டும். அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்லிக் காட்டுகின்றான், அல்லாஹ் இந்த முஹ்சின்களை நேசிப்பதாக. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா இந்த முஹ்சின்களை நேசிக்கிறான் என்பதாக. அது மட்டுமா கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன், இந்த முஹ்சின்களுடன் அல்லாஹ் இருக்கிறார். முஹ்சின்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், இவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று தன்னுடைய விசேஷமான அந்த மஈயத், அந்த உடன் இருக்கின்ற அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமா? فَإِنَّ اللَّهَ لَا يُضِيعُ أَجْرَ الْمُحْسِنِينَ. இந்த முஹ்சின்களுடைய நற்கூலியை நான் ஒருபோதும் வீணாக்கிவிட மாட்டேன். இந்த முஹ்சின்களுடைய நற்கூலிகள் என்னிடத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன, இவர்களுக்குரிய கூலி நாளை மறுமையில் முழுமையாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவுபட நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த முஹ்சின்களுடைய பண்பு என்ன என்று தெரிந்து அவர்களில் நாமும் ஆக வேண்டும், அந்த பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்ற தேடல், குறிக்கோள், லட்சியம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். இப்படி குர்ஆனுடைய வசனங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த முஹ்சின்களுக்கு என்று சில பண்புகளை சொல்லுகின்றான். அவற்றில் சிலவற்றை நாம் இந்த ஜும்ஆவிலே பார்ப்போமாக. அன்பானவர்களே, சூரா ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 133, 134, 135 இந்த மூன்று வசனங்களிலே அல்லாஹு தஆலா சில வழிகாட்டுதல்களை சொல்கிறான். முஹ்சின்களை பற்றிய சில குறிப்புகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், முஹ்சின் என்ற அந்த உத்தமர்கள், அந்த நன்மையையே இலக்காக கொண்டு வாழ்பவர்கள், அல்லாஹ்விற்கும் நன்மை செய்வது, அவனுடைய அடியார்களுக்கும் நன்மை செய்வது. முஹ்சின் என்ற வார்த்தையின் ஒரு சுருக்கமான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் தங்களை படைத்த ரப்புக்கும் நன்மையை நாடுவார்கள், தங்களை படைத்த ரப்புடைய இபாதத்தை மிக அழகாக செய்வார்கள். அதுபோன்று அல்லாஹுடைய தங்களை படைத்த ரப்புடைய அடியார்களுக்கு மிக அழகிய முறையில் நன்மை செய்வார்கள். அவர்களைத்தான் சுருக்கமாக முஹ்சின் என்று நாம் ஒரு சுருக்கமான விளக்கத்திற்காக சொல்லலாம். முஹ்சின் என்றால் யார்? தங்களை படைத்த ரப்புடைய வணக்க வழிபாட்டை மிக சிறப்பாக, மிக அழகாக செய்பவர்கள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு மிக அழகாக உபகாரம் செய்பவர்கள். முதலாவது விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களிலே பலர் அல்லாஹுவை வணங்குகிறார்கள். சிலர் கடமையை நிறைவேற்றி விடுவதற்காக, தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, செஞ்சிட்டோம்பா, செஞ்சு தொலைச்சா போதும். அப்படியல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், தான் செய்யக்கூடிய இந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும், என்னுடைய ரப்பு மகிழ்ச்சி அடைய வேண்டும், என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும், என்னுடைய ரப்பை அவனுடைய கண்களை குளிரப்படுத்த குளிர்ச்சியாக்க வேண்டும், என்னுடைய ரப்பின் மனதை மகிழ்ச்சியாக்க வேண்டும், என்னுடைய ரப்பு விரும்பக்கூடிய விதத்தில் நான் அவனை வணங்க வேண்டும், இந்த அடிப்படையில் இபாதத்து செய்பவர்கள். தாபிஈன்களிலே இமாம் அபு முஸ்லிம் சொல்கிறார்கள், நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அவர்களுக்கு பின்னால் இப்படியும் ஒரு தோழர்களை விட்டு சென்றிருக்கிறார்கள், இப்படியும் சில தோழர்களை விட்டு சென்றிருக்கிறார்கள், அவர்களை விட அமலில் எந்த வகையிலும் குறையில்லாதவர்களை. லனுஸாஹிமன்னஹும் பிர்ருக்கப், அந்த நபித்தோழர்களிடத்திலே அவர்களோடு நாங்களும் போட்டி போடுவோம். நமக்கு நபியின் சுஹபத்து கிடைக்கவில்லை, அவர்களுக்கு நபியின் சுஹபத்து கிடைத்தது. ஆனால் மற்ற அமல்களில் அந்த நபித்தோழர்களை போன்று அமல் செய்வதற்கு நாங்களும் போட்டி போடுவோம், நாளை மறுமையில் அவர்கள் நம்மை பார்த்தால் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், இந்த உலகத்தில் அவர்களை போன்று அமல் செய்யக்கூடியவர்களையும் இந்த உலகத்திலே அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று. அன்பானவர்களை பார்த்தீர்களா? தாபியின்களுடைய அந்த உன்னதமான மேலான எண்ணத்தை சிந்தித்து பாருங்கள். நபியின் சுஹபத்து நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நபி நமக்கு போதித்த அமல்கள் இருக்கின்றனவே, எந்த அமல்களை கொண்டு சஹாபாக்கள் அல்லாஹுடைய அன்பையும் நபியின் அன்பையும் பெற்றார்களோ அந்த அமல்கள் இன்றும் இஸ்லாமில் இருக்கின்றனவே, அந்த அமல்களை செய்து அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் தேடுவோம் சஹாபாக்களுக்கு போட்டியாக. இதைத்தானே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த சஹாபாக்களை, அந்த முஹாஜிர்களை, அந்த அன்சாரிகளை இஹ்சானோடு அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இஹ்சானோடு பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான் என்று. அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்திலே அமலுக்கு என்ன போட்டி, அமலுக்கு என்ன ஆசை இருந்ததோ அந்த ஆசை நம்முடைய உள்ளத்திலும் வர வேண்டும். அன்பானவர்களே, இங்கே நாம் விளங்க வேண்டும், அல்லாஹு தஆலா முஹ்சின்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன, அவர்கள் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தை தேடித்தரக்கூடிய அமல்களை செய்வதிலும் எப்போதும் விரைந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அமல் செய்வதில் சோம்பேறித்தனம் காட்டுகிறார்களோ, யார் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதில், மார்க்கத்தை பெறுவதில், மார்க்கத்தை அடைவதில், அது இல்மாக இருக்கட்டும், அமலாக இருக்கட்டும், இன்னும் ஏனைய மார்க்க ஒழுக்கங்களாக இருக்கட்டும், இதில் யார் சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இந்த முஹ்சின்களுடைய தரத்தை அடையவே முடியாது. முஹ்சின்களுடைய தரம் யாருக்கு உரியது? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல. யார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதற்கும் பிறரை விட வேகமாக முந்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் முஹ்சின் என்ற பெயர் கிடைக்கும். அவர்கள்தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய முஹ்சின்களிலே ஆகுவார்கள். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கோ மார்க்க விஷயங்களில் சோம்பேறித்தனம், துன்யா விஷயங்களில் நம்மை விட சுறுசுறுப்பானவர் யாருமே இருக்க மாட்டார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதை பாருங்கள், ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி, வேன் வருவதற்கு நேரமாகிவிட்டது தயாராகுங்கள், பள்ளிக்கு நேரமாகிவிட்டது தயாராகுங்கள், பரீட்சைக்கு நேரமாகிவிட்டது, பரீட்சையின் காலம் நெருங்கிவிட்டது படியுங்கள், இப்படியெல்லாம் இந்த துன்யாவின் விஷயங்களை கொண்டு உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிற்கு விட்டு விடுவார்கள். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், உலக லாபம் என்று வந்துவிட்டால் அதற்காக எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும், எவ்வளவு லாபம் கூடுதலாக கிடைக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உழைப்பை தர தயார். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் என்று வந்துவிட்டால் அந்த மார்க்கத்தில் எவ்வளவு குறைவான அளவை எடுக்க முடியுமோ, எதை எடுப்பதால் அத்தோடு நமக்கு பிரச்சனை முடிந்துவிடும், குற்றவாளியாக ஆக மாட்டோம் என்று இருக்குமோ அந்த அளவோடு நிறைவேற்றிக் கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய கெட்ட குணத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் மன்னிப்பு தேடினார்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் ரட்சிப்பை கேட்டார்கள். ரப்பி இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், ரப்பி இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ் உன்னுடைய வணக்க வழிபாட்டில் நான் இயலாமையில் ஆகிவிடுவதிலிருந்து, உன்னுடைய இபாதத்துகளில் நான் பலவீனப்பட்டு விடுவதிலிருந்து, உன்னுடைய இபாதத்துகளிலே நான் சோம்பேறித்தனம் பெற்றுவிடுவதிலிருந்து, சோம்பேறியாக ஆகிவிடுவதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்திலே பாதுகாவல் தேடுகிறார்கள். எதிலே? இபாதத்தில் பலவீனம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக, இபாதத்திலே சோம்பேறித்தனம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, இதை நாம் மிக தெளிவாக கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்று துன்யாவுடைய விஷயத்திலே உற்சாகமாக இருக்கின்ற நாம், நம்முடைய ஒரு பயணமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வியாபாரம் சம்பந்தமான ஒரு அப்பாயின்மெண்டாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய மற்ற உலக அலுவல்களாக இருக்கட்டும், அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமும், அதற்கு நாம் காட்டக்கூடிய அந்த முனைப்பும், அதில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தீவிரமும் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கிறதா? யார் துன்யாவுக்கு காட்டக்கூடிய தீவிரத்தை விட, முனைப்பை விட தீனுக்கு காட்டுகின்றார்களோ அவர்கள் முஹ்சின்களிலே சேருவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்சின்களுடைய இரண்டாவது தன்மையாக சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா. மிக முக்கியமான விஷயம், இந்த முஹ்சின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அளவிற்கு அந்தஸ்து உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு செல்வம் இருந்தாலும் சரி, தங்களுக்கு வறுமையான நிலை இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதிலிருந்து ஒரு காலம் தங்களது கைகளை மடக்கிக் கொள்ளாதவர்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வஸ்ஸர்ரா. செல்வ நிலையிலும் சரி, வறுமையுடைய காலத்திலும் சரி, வசதியாக இருக்கும் போதும் சரி, நெருக்கடியாக இருக்கும் போதும் சரி, துன்ப காலத்திலும் சரி, மகிழ்ச்சியான காலங்களிலும் சரி, எல்லா நேரங்களிலும் அவர்கள் தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா வசதியை கொடுத்திருக்கும் போது அதிலிருந்து கொஞ்சத்தை கொடுப்பது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதற்கு ஒரு சிறிதளவு ஈமான் இருந்தால் போதுமானது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, தான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, தான் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, தனக்கே அந்த செல்வம் தேவை என்ற நிலையில் இருக்கும் போது, அந்த செல்வத்தை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கின்றார்களே, ஒரு தேவை உள்ள ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கின்றார்களே, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் முஹ்சின்கள், அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று. ஆகவேதான் குர்ஆனுடைய பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான் சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா, அந்த முஹ்சின்கள் நல்லவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் செல்வத்தை கொடுப்பார்கள், அந்த செல்வத்தின் மீது தங்களுக்கு முழு விருப்பம் இருந்து, அதாவது தங்களது செல்வத்திலேயே தங்களுக்கு எது மிக பிரியமாக இருந்ததோ, மிக தேவை உள்ளதாக இருந்ததோ, அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார்கள். நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் யார்? எது நமக்கு தேவையே இல்லாமல் ஆகிவிட்டதோ, எதை இனி நாம் வைத்துக் கொள்ளவே முடியாதோ, கடிச்சு கட்டுவோம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நிலைக்கு ஒரு பொருள் வந்தவுடன் யாரையாவது பார்த்து கொடுத்து விட்டுலாமே. அன்பானவர்களே, இது ஒரு தர்மமாக இருந்தாலும் கூட, இதற்கும் அல்லாவிடத்தில் ஏதோ சில நன்மைகள் இருந்தாலும் கூட, இந்த தர்மம் உங்களை முஹ்சின்களிலே ஆக்கிவிடாது. உங்களை முஹ்சின்களிலே ஆக்கக்கூடிய தர்மம் எது? எந்த செல்வத்தின் மீது உங்களுக்கு முழு விருப்பம் இருக்குமோ, எந்த செல்வம் உங்களுக்கு உங்களது வாழ்நாளிலே மிக தேவை உள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் மனதிலே எண்ணி வைத்திருக்கிறீர்களோ, அந்த செல்வத்தை அல்லாஹ்வுக்காக கொடுப்பது. அபு தல்ஹா ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கியதாக நான் செவியுற்றேன். சஹாபாக்கள் ஒரு வசனத்தை ஓதுவதை நான் செவியுற்றேன். என்ன வசனம் அபு தல்ஹா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதிலிருந்து, எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ, எது உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதோ, அதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாத வரை, நீங்கள் பிர், இஹ்ஸான் பிர், ஒரே அர்த்தத்தில் உள்ளது, அந்த நன்மையை, அந்த உயர்ந்த தரத்தை நீங்கள் அடையவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தல்ஹா, அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறார். சொன்னார்கள் அபூ தல்ஹா, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மதீனாவினுடைய செல்வந்தர்களிலேயே பெரிய செல்வந்தன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் மதீனாவின் செல்வந்தர்களில் பெரிய செல்வந்தன், நிறைய தோட்டங்கள் எனக்கு இருக்கின்றன, என்னுடைய தோட்டத்திலேயே எனக்கு மிக விருப்பமான தோட்டம் இதோ இருக்கிறதே அருகாமையிலே, இந்த பைருஹா தோட்டம், பேரித்தம் பழங்கள், பழுத்து குலுங்கக்கூடிய அவ்வளவு பெரிய அழகான தோட்டம், பல நூறு பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய தோட்டம். யார் ரசூலல்லாஹ், இந்த தோட்டம் தான் எனக்கு மிக விருப்பமான தோட்டம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அல்லாஹ்விற்காக இன்றிலிருந்து அந்த தோட்டத்தை நான் அல்லாஹுடைய பாதையிலே சதக்காவாக ஆக்கிவிடுகிறேன். பார்த்தீர்களா எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உணர்வு, அல்லாஹுடைய அந்த முஹப்பத்தை, லன் தனாலுல் பிர், அல்லாஹ்விடத்திலே அந்த இஹ்சானை அடைவதற்கு இதை செய்தால்தான் அடைய முடியும். ஏன், இதற்கு முன்பு அவர்கள் தர்மமே செய்ததில்லையா? நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம், இதுக்கு முன்னாடி நான் நிறைய செஞ்சிருக்கிறேன், அதில் எனக்கு அது கிடைச்சிடும். இப்படி அன்பானவர்களே, மறுமை என்று வரும்பொழுது எவ்வளவு குறுகிய கணக்குகளை போட முடியுமோ அவ்வளவு குறுகிய கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நபித்தோழர், யா ரசூலல்லாஹ், நான் இதை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்காவாக வைத்து விடுகிறேன், நீங்கள் எங்கு விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த தோட்டத்தையும் அதன் வருவாயையும் நீங்கள் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தல்ஹா, இது ரொம்ப பெரிய ஒரு விலை மதிக்க முடியாத, அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு செல்வமாயிற்று. சரி, நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த தோட்டத்தை உன்னுடைய உறவுகளுக்கு சதக்கா செய்துவிடு, உன்னுடைய நெருக்கமான உறவுகளுக்கு நீ சதக்கா செய்துவிடு. உடனே சொன்னார்கள் அபூ தல்ஹா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையின் சகோதரர்கள், சாச்சா மக்கள் இருக்கிறார்கள், சிறிய சின்னத்தா பெரியத்தா மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் இதை தர்மமாக கொடுத்து விடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ்வுடைய அதே சபையிலே சொல்லிவிட்டு சென்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மூமின்கள் யார், அல்லாஹ்விற்காக ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கம், இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய நெருக்கமான உறவுகள், ஏழை எளியவர்கள், இவர்களுக்கு கொடுப்பதிலே அவர்கள் எப்போதும் முந்திக் கொண்டே இருப்பார்கள். ரப்பு சொல்லுகின்றான், அந்த முஹ்சின்கள் யார், அவர்களது செல்வத்திலே ஒரு அளவை, ஒரு ஹக்கை அவர்கள் நிர்ணயித்து விடுவார்கள். தங்களுடைய செல்வத்தில் ஜக்காத்து போக உபரியான தர்மத்திற்காக, கேட்டு வரக்கூடியவர்களுக்காகவும், தங்களை கேட்காமல் இருக்கின்ற, தங்களை நாடி வராமல் இருக்கின்ற தங்களுடைய உறவு ஏழைகளுக்காகவும், அவர்களுக்காகவும் ஒரு செல்வத்தை முடிவு செய்து அதை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செலவழிக்கக்கூடிய, அல்லாஹுடைய பாதையிலே கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை விரும்புகிறார். அல்லதீன யூன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வஸ்ஸரா, இதை அல்லாஹு தஆலா ஒரு முஹ்சினுடைய இரண்டாவது குணமாக சொல்லி காட்டுகின்றார். முந்திய குணத்திலே பாருங்கள், அந்த முந்திய குணத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், அல்லாஹுடைய இபாதத்தை அழகிய முறையிலே மிக உயர்வாக செய்வார்கள். இரண்டாவது சொல்லப்பட்ட குணம் என்ன, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஹிதுமத்தை, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியையும் அவர்கள் அழகாக செய்வார்கள். தங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி. அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை பார்த்துத்தான் சொல்கிறான், வயுஸிரூன அலா அன்புசிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாஸா. அந்த நபித்தோழர்கள் தங்களுக்கு இல்லை என்றாலும் சரி, தேவையுள்ள பிறருக்கே முன்னுரிமை தருவார்கள். அவர்கள் உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். வமன் யூகஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், யார் உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இதே அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த விருந்தாளிக்கு உணவுக்காக தன்னுடைய வீட்டார்களுக்கு, தன்னுடைய மனைவிமார்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், யாரிடத்திலாவது ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா என்று. மனைவிமார்களிடமிருந்து பதில் வருகிறது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வீட்டில் தண்ணீரை தவிர எதுவுமே இல்லை. நபியினுடைய மனைவிமார்கள் அன்றைய இரவு 9 மனைவிமார்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அனுப்புகிறார்கள். அத்தனை மனைவிமார்களும் சொல்லக்கூடிய பதில் என்ன, தண்ணீரை தவிர வீட்டில் எதுவும் இல்லை. இன்றைய காலத்து பெண்களை போன்று கிடையாது, வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்பவர்கள், தங்களிடம் வசதி இருந்தும் வசதி இல்லை என்று சொல்பவர்களை போல அல்ல. அங்கே அந்த காலத்திலே பொய் சொன்னால் உடனே வசனம் இறங்கிவிடும், மறுத்து பேசினால், மாற்றி பேசினால் உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பித்துக் கொடுத்து விடுவான். சொல்கிறார்கள் மனைவிமார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இன்று நமது வீட்டிலே தண்ணீரை தவிர எதுவும் இல்லை. மற்ற தோழர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். அபு தல்ஹா மனைவியிடத்திலே வந்தார். இதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தினருக்கு நாம் உணவளிக்க வேண்டும், ஏதாவது இருக்கிறதா? பிள்ளைகளின் உணவை தவிர எதுவும் நம்மிடத்திலே இல்லையே என்று சொன்னவுடன் பரவாயில்லை, ஏதாவது பாசாங்கு காட்டி பிள்ளைகளை தூங்க வைத்துவிடு, விருந்தாளியை அழைத்து வருகிறேன், விளக்கை சரி செய்வது போன்று விளக்கையும் அணைத்துவிடு, நாம் இருவரும் சாப்பிடுவதை போன்று நாமும் பாசாங்கு செய்வோம், விருந்தினர் நல்ல முறையிலே சாப்பிட்டு செல்லட்டும். அதுபோன்றே நடக்கிறது. அன்றைய காலை சுபுஹ் தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே அபு தல்ஹா வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களது சிரிப்பின் காரணம் என்ன? சொல்லுகிறார்கள் அபு தல்ஹா, அல்லாஹ் உங்களது செயலை பார்த்து சிரித்து விட்டான், அல்லாஹ் உங்களது செயலை பார்த்து சிரித்து விட்டான், எனது விருந்தாளியை அழைத்துச் சென்று உங்களது வீட்டிலே நீங்கள் நடந்து கொண்டீர்களே, அதை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான், உங்களை போற்றி அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கிவிட்டான், வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாஸா. அபு தல்ஹாவுக்காக இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த அன்சாரிகள் யார், தங்களுக்கு தேவை இருந்தாலும் தங்களது தேவையை விட அந்த முஹாஜிர்களின் தேவைகளுக்குத்தான் இவர்கள் முன்னுரிமை முக்கியத்துவம் தருவார்கள். தங்களுக்கு வறுமை இருந்தாலும் சரி, அந்த வறுமையை பார்க்கிலும் தங்களது முஹாஜிர்களுடைய தேவைகளையே அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் அந்த சஅத் இப்னு ரபீஈயையும் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். ஒருவன் எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் பங்கு போட தயாராக இருக்கலாம், தன்னுடைய மனைவியை விட்டுக் கொடுக்க தயாராக முடியுமா? அன்போடு பாசத்தோடு விரும்பி திருமணம் முடித்திருக்கின்ற அந்த மனைவியை அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுக்காக தலாக் விட்டு அதை முஹாஜிரான தனது சகோதரனுக்கு மனம் முடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த ஈகை குணம், விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த குணம் உயர்ந்திருந்தது. அப்துல் ரஹ்மானை அழைத்துச் செல்கிறார் சஅத் இப்னு ரபியா. எல்லா செல்வத்திற்கும் எல்லா செல்வத்தையும் அவருக்கு முன்னால் ஏதோ ஒரு கணக்கு கொடுப்பதை போன்று சொல்லி காட்டுகின்றார். என்னிடத்திலே இங்கே இவ்வளவு செல்வம் இருக்கிறது, இந்த தோட்டத்தில் இவ்வளவு செல்வம் இருக்கிறது, வியாபாரத்தில் இவ்வளவு முதலீடு இருக்கிறது, இவற்றில் எல்லாவற்றிலும் பாதியை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். முடிந்ததா? அத்தோடு இல்லை. தன்னுடைய மனைவிமார்கள் இருவரை வீட்டிலிருந்து அழைக்கிறார், இருவரும் வருகிறார்கள். இதோ பார், எனக்கு அல்லாஹ் இரண்டு மனைவிகளை கொடுத்திருக்கிறான், இந்த இருவரில் யாரை உனக்கு பிடிக்கிறது, இந்த இருவரில் யாரை உனக்கு பிடிக்கிறதோ நான் தலாக்கு விட்டு விடுகிறேன், இந்தா முடிந்தவுடன் நீ அவரை திருமணம் செய்து கொள்வாயாக. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே அந்த முஹ்சின் என்ற அந்த உயர்ந்த தரத்தை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்விற்காக நாம் விரும்பியதை இழக்காதவரை, நாம் விரும்பியதை விட்டுக் கொடுக்காதவரை அடைய முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒரு பெரிய பதவிக்காக அல்லது பெரிய ஒரு படிப்புக்காக ஒரு பெரிய செல்வத்திற்காக தகுதிக்காக எத்தனையோ விஷயங்களை இழக்கின்றோம், தியாகம் செய்கின்றோம் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திற்காக எதை இழக்கிறோமோ, கவனியுங்கள், இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் லாபத்திற்காக, பதவிக்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ பட்ட படிப்புக்காகவோ வேறு எதற்காகவோ, இந்த உலகத்தின் ஒரு தேவைக்காக நாம் இந்த உலகத்திலிருந்து எந்த ஒரு தேவை இழக்கின்றோமோ, கவனித்துக் கொள்ளுங்கள், எந்த தேவைக்காக நாம் ஒன்றை இழந்தோமோ, எந்த தேவைக்காக நாம் ஒன்றை இழந்தோமோ, அந்த தேவையையும் நாம் அதிவிரைவிலே இழக்கத்தான் போகிறோம் இல்லையா? ஒரு மனிதன் பதவிக்காக ஒன்றை இழக்கிறான், அப்ப பதவி என்ன அவனுக்கு நிரந்தரமானதா? ஒரு மனிதன் பெரிய பட்ட படிப்புக்காக ஒன்றை இழக்கிறான், என்ன அந்த பட்ட படிப்பு அவனுக்கு நிரந்தரமானதா? இந்த உலகத்திற்காக நாம் எதை இழந்தாலும் அந்த உலகமும் நம்முடைய மரணத்தோடு முடிந்துவிடும் இல்லையா? அந்த உலகமும் நம்முடைய மரணத்தோடு முடிந்துவிடும். நாம் எதற்காக இழந்தோமோ, எதை இழந்தோமோ, அதையும் ஏற்கனவே நாம் இழந்துவிட்டோம். இரண்டையும் நாம் இழக்கத்தான் போகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமைக்காக, அல்லாஹ்வுடைய அன்புக்காக, அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ஒன்றை நாம் இழக்கும் போது, கவனியுங்கள், இந்த உலகத்தில் எதை நாம் இழக்கிறோமோ அதை விட சிறந்ததை பன்மடங்காகவும் அல்லாஹ் கொடுப்பான் நமக்கு, மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்ததை கொடுப்பான். நான் சொல்வதை அநேகமாக புரிந்திருப்பீர்கள், மன் தரக்கல் இல்லாஹி ஷைஅன் அவ்வதஹுல்லாஹு கைரம் மின்ஹு, யார் அல்லாஹ்வுக்காக ஒன்றை விடுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு அவர் விட்டதை விட அவர் இழந்ததை விட சிறந்ததை கண்டிப்பாக கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மதீனாவை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், உலக செல்வத்தை கொடுத்தான், இன்னும் எத்தனையோ நிஅமத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தினார். அவர்கள் அல்லாஹ்விற்காக தூய்மையோடு, தூய்மையான எண்ணத்தோடு எதையும் இழக்க தயாரானார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் கொடுத்ததிலும் பரக்கத்து செய்தான், அவர்களிடத்திலிருந்து எது எடுக்கப்பட்டதோ அதிலும் பறக்க செய்யப்பட்டது. நாளை மறுமையினுடைய கூலியோ அவர்களுக்கு மிக மகத்தானது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டாவது தன்மையை நாம் கொஞ்சம் நமது வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கக்கூடிய அந்த குணம், அது நம்மிடத்திலே எந்த அளவு இருக்கிறது, இந்த குணத்தை எந்த அளவு நாம் அதிகப்படுத்துவோமோ அந்த இஹ்சான் என்ற தன்மை நம்மிடத்திலே வரும், முஹ்சின் என்ற அந்த நல்லவர்களின் கூட்டத்திலே நாம் சேர முடியும். நஃப்ஸ் இருக்கிறதே, நம்முடைய உள்ளம் இருக்கிறது அல்லவா, இது எப்போதுமே கொடுப்பதற்கு விரும்பாது, வாங்குவதற்கு விரும்பும். நஃப்ஸ் அதனுடைய இயற்கைத்தனமே ஒரு கஞ்சத்தனத்தின் மீது தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், யார் தனது நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ, எப்படி சொல்கிறான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் தன்னுடைய நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார். நஃப்ஸ் சொல்லும், கொடுக்காத, அல்லது கொஞ்சம் கொடுத்தா போதும், ஏன் இப்பயே கொடுக்கணுமா, நாளைக்கு கொடுத்துக்கலாமே, அப்புறமா கொடுத்துக்கலாமே என்பதாக நஃப்ஸு நமக்கு எப்போதும் கருமித்தனத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, அப்படி அந்த நஃப்ஸு தூண்டக்கூடிய அந்த கருமித்தனத்திற்கு கட்டுப்பட்டு விட்டால் அந்த மனிதனை விட உள்ளத்தால் நெருக்கடி உள்ளவன் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க கொடுக்க நம்முடைய உள்ளம் விரிந்து கொண்டே போகும். அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கக்கூடியவர், ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள், அவர்களது உள்ளத்தை பாருங்கள், விசாலமாக இருக்கும். அவர்களது மனம் மிகவும் திருப்தியாக இருக்கும். தர்மம் செய்யாத செல்வந்தர்களை பாருங்கள், உறவுகளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்காத செல்வந்தர்களை பாருங்கள், எப்போதும் நெருக்கடியிலே மன உளைச்சலிலேயே இருப்பார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹீஹான ஹதீஸ் நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவருக்கும் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யாதவருக்கும் உதாரணம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய முழு உடலும் மிகவும் இறுக்கமான, மிகவும் டைட்டான இரும்பு கவச உடையால் நெருக்கமாக அப்படியே கட்டப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே ஆணிகளாலும் ஸ்குருக்களாலும் அந்த இரும்பு கவச ஆடை அவனை அப்படியே பின்னி பிணைந்திருக்கிறது. அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் தர்மம் செய்ய 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 அந்த ஆணிகளில் ஒவ்வொன்றாக கழண்டு அந்த அவனை நெருக்கிக் கொண்டிருந்த, அவனை சிரமப்படுத்திக் கொண்டிருந்த அந்த இரும்பு ஆடை ஒவ்வொன்றாக விலகி விலகி அவன் சுதந்திரம் அடைந்து விடுகிறான், ராகத்தை பெற்று விடுகிறான். எவன் ஒருவன் தன்னுடைய அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த தேவை வரும் பொழுது செலவழிக்காமல் இருக்கிறானோ, அவனுக்கு ஏற்கனவே நெருக்கமாக்கிக் கொண்டிருந்த, அவனை இறுக்கிக் கொண்டிருந்த அந்த ஆடையானது மேலும் மேலும் அவனை இறுக்கமாக்கிக் கொண்டே செல்கிறது. கவனியுங்கள், யார் தர்மம் கொடுக்கின்றார்களோ அந்த இறுக்கம் குறைந்து குறைந்து முற்றிலுமாக அந்த நெருக்கமான ஆடை விலகி அவன் சுதந்திரம் அடைந்து விடுகிறான், விசாலத்தை பெற்று விடுகிறான். கஞ்சத்தனம் செய்யக்கூடியவனுக்கு அந்த ஆடையும் மேலும் அவனை நெருக்கமாக்கிக் கொண்டே சென்று அவனை கடைசியிலே கொன்றே விடுகிறது. அதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவர்களுக்கும் உள்ள உதாரணம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செல்வத்தை கொடுத்தது அதில் ஹலாலானதை கொண்டு, அதில் ஒரு சிறிய அளவை கொண்டு நாமும் பயன்பெறுவதற்காக, நாமும் அனுபவிப்பதற்காக. எப்படி நாம் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்தானோ அது போன்றுதான் அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் தர்மம் செய்து கொண்டே இருங்கள். தர்மம் என்பது ஒரு மூமினுக்கு ஒரு நேரத்தில் செய்து முடித்துவிட்டு அடுத்த நேரத்தில் இல்லை என்பது இல்லை. அதாவது இந்த மாசம் தர்மம் செஞ்சோம் முடிஞ்சிச்சு, அடுத்த மாசம் நம்ம தர்மம் செய்ய மாட்டோம், இன்றைக்கு நம்ம செஞ்சோம் நாளைக்கு நம்ம செய்ய மாட்டோம், அப்படி அல்ல. ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே இரவு பகல் அல்லதீன யூஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியத்தன், மூமின் யார் இரவிலே தர்மம் செய்வார், மூமின் யார் அதே மூமின் காலையில் விடிந்தவுடன் தர்மம் செய்வான், ஒரு மூமின் யார் சபையிலும் தர்மம் செய்வான், ஒரு மூமின் யார் அவன் தனிமையிலும் தர்மம் செய்வான். அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய தர்மத்திற்குண்டான விளக்கத்தை சொல்லும் பொழுது இரவு பகல் தனிமை சபை என்று பார்க்காமல் அவன் தர்மம் செய்து கொண்டே இருப்பான். இன் துபுது ஸதகாதி ஃபனிஇம்மா ஹிய வஇன் துஃபூஹா வதுதுஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சதகாவை வெளிப்படுத்தி கொடுக்கின்றீர்களா அதுவும் ஒரு வகையில் சிறந்ததுதான், பிறரை நன்மையின் பக்கம் சதகாவின் பக்கம் தூண்டக்கூடியதாக அமையும். நீங்கள் சதகாவை மறைத்து ஏழைகளை தேடிச் சென்று கொடுக்கின்றீர்களா அது உங்களுக்கு அல்லாஹ் விடத்திலே மிக மேலானது. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த தர்மத்தினுடைய வகை அதாவது அல்லாஹுடைய அடியார்களுக்கு நன்மை செய்வது, நம்மால் முடிந்த அளவு அல்லாஹுடைய அடியார்களுக்கு நன்மை, அதுவும் சாதாரணமான வகையில் அல்ல, மிகச் சிறந்த முறையிலே நன்மை செய்வது, அவர்களை அல்லாஹு தஆலா முஹ்சின்கள் என்று சொல்கிறான். அடுத்து மூன்றாவதாக முஹ்சின்களுடைய குணத்திலே அல்லாஹ் மிக முக்கியமாக சொல்வது வல் ஆஃபீன அனின்நாஸ், வல் ஆஃபீன அனின்நாஸ். இந்த முஹ்சின்கள் யார் தெரியுமா? இவர்கள் தங்களது உள்ளத்திலே மன்னிப்பின் வாசலை மிக விசாலமாக திறந்து வைத்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், முஹ்சின்கள் யார் தங்களது உள்ளத்திலே மன்னிப்பின் வாசலை மிக விசாலமாக திறந்து வைத்திருப்பார்கள், மக்களை மன்னித்துக் கொண்டே இருப்பார்கள். சாதாரணமான விஷயமா இது, சொல்வதற்கு லேசாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு அநியாயம் செய்தவரை மன்னித்துவிடு, உனக்கு கெடுதி செய்தவர்களுக்கு நன்மை செய், வசில் மன் கத்தஅக, உனது உறவை துண்டித்தாரே அவரோடு நீ சேர்ந்து வாழு. இவ்வளவு உயர்ந்த குணத்தை சொல்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளம் பண்பட்டவர்கள் என்றால் அது சாதாரணமான விஷயமா? ரப்புல் ஆலமீன் அருஷுடைய இறைவன் அந்த கூட்டத்தை நேசிக்கிறான் என்றால் அந்த ரப்புடைய சிபத்துகளிலே ஒன்றுதான் மன்னிப்பது. அஃபூவுன் கரீம், அல்லாஹு தஆலா மிக விசாலமாக மன்னிப்பவன். வாசிஉல் மக்ஃபிரா கைருல் காஃபிரின், அல்லாஹு தஆலா தனது பண்பை பற்றி சொல்லும் பொழுது காஃபிர் என்று சொல்கிறான், கஃபூர் என்று சொல்கிறான், கஃபார் என்று சொல்கிறான், வாசிஉல் மக்ஃபிரா என்று சொல்கிறான், அஃபூவுன் என்று சொல்கிறான். இப்படி மன்னிப்புக்குள்ள அத்தனை பெயர்களையும் அல்லாஹ் தனக்கு சேர்த்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறான். ஏன், எத்தனை இடங்களிலே அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்புன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், நீங்கள் ஏன் பிறரை மன்னிக்க மாட்டேன் என்று என்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? எப்படி கேட்கிறார், நீங்கள் பிறரை மன்னிப்பதை ஏன் மறுக்கிறீர்கள், அலா துஹிப்புன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பிறரை மன்னிக்கும் போது அவருடைய தவறின் மீது, அவர் நமக்கு செய்த தவறுக்காக நாம் பிறரை மன்னிக்கும் போது, நாம் அல்லாஹுக்கு செய்த தவறுக்காக அல்லாஹ் நம்மை மன்னிக்க மிக நெருக்கமாகி விடுகின்றார். நாம் அல்லாஹ்வுக்கு எத்தனை தவறுகளை செய்திருக்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நாம் செய்யாத பாவங்களா, நாம் செய்யாத தீமைகளா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்கிறான், உன் சகோதரனுடைய பாவத்தை, உன் சகோதரன் உனக்கு செய்த துரோகங்களை, அநியாயங்களை மன்னித்து விடு. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், உனக்கு யார் தீங்கு செய்தார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு. அல்லாஹ் இதை இங்கே சொல்லிக் காட்டுகின்றான். முஹ்சின்களுடைய மூன்றாவது பண்பாக வல்ஆஃபீன அனின்நாஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். பொதுவாக இதை பற்றி நாம் பேசுகிறோம், ஆனால் இதற்கான ஒரு முறையான பிராக்டிஸ், ஒரு முறையான பயிற்சி எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்திலிருந்து வர வேண்டும். எந்த ஒரு நற்குணமாக இருக்கட்டும், எந்த நற்குணம் குடும்பத்தில் பிறக்கவில்லையோ அது சமூகத்தில் உருவெடுக்க முடியாது. உதாரணத்திற்கு கணவன் மனைவியை மன்னிப்பது, மனைவி கணவனை மன்னிப்பது, சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை மன்னிப்பது, இப்படிப்பட்ட இந்த மன்னிப்பின் அந்த மனப்பக்குவம் குடும்பத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இன்று பாருங்கள், பெரும்பாலும் நம்முடைய குடும்பத்திலே சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே, உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியிலே அவ்வளவு போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவுகள், கோபசாபங்கள். ஏன்? பெற்றோர்கள் அங்கே அவர்களை முறைப்படுத்துவதில்லை. ஒரு அண்ணன் ஒரு தம்பியை வெறுக்கும் போது, சண்டை செய்யும் போது, அவன் மீது கோபிக்கும் போது, அல்லது ஒரு தம்பி தனது அண்ணனை கோபிக்கும் போது, சண்டை செய்யும் போது, அல்லது ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை, அல்லது ஒரு சகோதரி தனது சகோதரனோடு இப்படிப்பட்ட அந்த கோபத்தாபங்களை, பகைமையை வெளிப்படுத்தும் போது அங்கே பெற்றோர்கள் மன்னிப்புக்கான வழிகாட்டுதலை அவர்களுக்கு தர வேண்டும். மன்னித்துவிடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலான வீடுகளிலே பகைமையின் தீ பெற்றோர்களாலே மூட்டப்படுகிறது. பகைமையின் தீ, வேறுபாட்டின் தீ பெற்றோர்களாலேயே மூட்டப்படுகிறது. ஏன்? இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், சகோதரர்கள் சகோதரிகள், அதுபோன்று உடன் பிறந்தவர்கள். இங்கே இவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளோடு பழகாமல் இருப்பதற்கு ஒருவர் மற்றவரை பற்றி என்னென்ன தீய விஷயங்களை சொல்லி அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி குடும்பத்திலே மன்னிப்பற்ற தன்மை, சகிப்பற்ற தன்மை உருவாகி அது சமூகமெல்லாம் பரவி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்தின் உருவாக்கத்தையே மன்னிப்பின் மீது அமைத்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வபில் வாலிதைனி இஹ்ஸானா, வபில் வாலிதைனி இஹ்ஸானா. முஃமின்களே, உங்களது தாய் தந்தையோடு நீங்கள் இஹ்ஸானோடு நடந்து கொள்ளுங்கள், நன்மை செய்து நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன் இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப்ன் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல் மின் அர்ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. முதலாவதாக பெற்றோர்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எஹ்சான் செய்வது, பெற்றோர்களுடைய குறைகளை மன்னிப்பது, பெற்றோர்கள் தங்களுக்கு செய்த தவறுகளை மன்னிப்பது, அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, அவர்களுக்கு முன்னால் பணிவாக நடப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு மிக முக்கிய தேவை. முதலாவதாக அல்லாஹுவிற்காக, அல்லாஹுவிடத்திலே எஹ்சான் என்ற அந்த தன்மையை அடைவதற்காக. பிறகு இரண்டாவது, யார் இந்த குணத்தை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது அன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அடியார்களுடைய உள்ளங்களிலும் ஏற்படுத்தி விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் இது குறித்து நிறைய விளக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மக்களை மன்னிப்பது, மக்களின் தவறுகளை மன்னிப்பது, அவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பது என்பது இஸ்லாமுடைய மார்க்கத்திலே மிக உயர்ந்த ஒரு பண்பு. நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்வதல்ல, தனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கும் நன்மை செய்வது, அதைத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இது ஃபா பில்லதி ஹி அஹ்சன் ஃபஇதல் லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கன்னஹு வலியுன் ஹமீம். உனக்கு யார் பொறாமை காட்டுகிறார்களோ, உன்னோடு யார் பகைமையோடு நடந்து கொள்கிறார்களோ, உனக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களோடு இஹ்சானுடன் நடந்து கொள். மிக அழகியதை கொண்டு நீ அதை தடுத்துக்கொள். அப்போது உனக்கு பகைவனாக இருப்பவனும் உனக்கு நெருங்கிய நண்பனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல குணத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இப்படி இன்னும் பல பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஜுமாக்களிலே பார்ப்போம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எந்த பண்பை விரும்புகிறானோ அந்த பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் எந்த கூட்டத்தை நேசிக்கிறானோ அந்த கூட்டத்திலே நான் ஆக வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். அந்த அடிப்படைகளிலே ஒன்றுதான் அல்லாஹ் விரும்புகின்ற அந்த நல்ல கூட்டத்தார்களே முஹ்சின் என்ற கூட்டத்தார்கள். அவர்களுடைய நல்ல பண்புகளை அல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய 133, 134, 135 ஆகிய வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனங்களிலே மூன்று பண்புகளை அல்லாஹ் சொல்கின்றான். ஒன்று, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை மிக அழகிய முறையிலே செய்வது, அதிலும் சுறுசுறுப்பாக விரைந்து செய்வது, ஆர்வத்தோடு செய்வது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு எல்லா நிலையிலும், வசதியான நிலையிலும் சரி, வறுமையுடைய நிலையிலும் சரி, தர்மம் செய்வது. மூன்றாவது, மக்களுடைய தவறுகளை குற்றங்களை மன்னித்து வாழ்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இத்தகைய உயர்ந்த நற்பண்புகளை நிறைவாக தருவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல கூட்டத்தார்களிலே ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.